إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليدفعوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صدق الله العلي العظيم الله من الذي يارغلي அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். நன்மைகளை செய்வதன் மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பது போன்று பாவங்களை விட்டு விடுபட்டு விலகி சுத்தமானவர்களாக வாழ வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களை பற்றி வந்திருக்கிறது ஹதீஸுடைய கிதாபுகளில், அக்கல்லுஹும் தக்கல்லுஃபன் வஅபஅதுஹும் அனில் மஆசி. சஹாபாக்களுக்கு ரெண்டு அடையாளம் இருந்துச்சு. அவர்கள் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில், பாடசாலையில், மதரசாவில் இருந்து நேரடியாக கல்வி கற்றவர்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த சஹாபாக்களுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்கவில்லை. காலையிலும் படித்துக் கொண்டார்கள், இரவிலும் படித்தார்கள், தொழுகைகளுக்கு பிறகும் படித்தார்கள், பிரயாணத்திலும் படித்துக் கொண்டே இருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் அவர்கள் எங்களுக்கு எத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி இருந்திருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், அக்கல்லுஹும் தக்கல்லுஃபன். தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விடயங்களையும் எந்த சுமையும் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள், எதையுமே அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். அது எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதற்குமே ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்றும் இல்லை. அதை செய்து கொண்டு அதை செய்து முடித்து விடுவார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும். பரவான வணக்க வழிபாடுகளை தவிர சுண்ணத்தான வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அக்கல்லுகும் தக்கல்லுபன், அவர்கள் எதையுமே பெரிசாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஹதீசுடைய கிதாபுகளை பிரட்டி பார்த்தால் கூட விளங்கும். பின்னால் வந்தவர்களுடைய தொழுகைகளை பற்றி, பின்னால் வந்த உலமாக்களுடைய நல்லடியார்களுடைய திக்ருகளை பற்றி, அவுராதுகளை பற்றி, இராக்கால வணக்கங்களை பற்றி எல்லாம் வந்தது போன்று சஹாபாக்களுடைய இராக்காலங்கள், சஹாபாக்கள் இத்தனை ரகாத்துக்கள் தொழுதார்கள், இத்தனை குர்ஆன் ஓதி முடித்தார்கள், இப்படி எல்லாம் செய்தார்கள் என்பது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டவைகளை கண்டுகொள்ள மாட்டீர்கள். கண்டாலும் அது மிக குறைவானதாகத்தான் இருக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அது ஒரு சாதாரண, ஒரு அலட்டிக் கொள்ளாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அவரிடம் இருந்த மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா? பாவத்தை விட்டும் ரொம்ப தூரம். சஹாபாக்களுக்கும் பாவத்துக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பும் இருக்க இல்லை. அவர்கள் கேட்ட ஒரு துவாவும் அதுதான், اللهم باعد بيننا وبين خطايانا كما باعدت بين المشرق والمغرب. يا الله எங்களுக்கும் பாவத்துக்கும் இடையில, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தொலைதூரம் இருக்கிறதோ அந்த தூரத்தை ஆக்கி வைத்து விடு. கிழக்குக்கும் மேற்குக்கும் அல்லாஹும்ம பாஇத் பைனனா வ பைன ஹதாயானா, யல்லா எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் இடையில் எப்படிப்பட்ட டிஸ்டன்ஸ், எப்படிப்பட்ட தொலை தூரம் என்றால் கிழக்குக்கும் மேற்குக்கும் ஈஸ்டுக்கும் நோர்த்துக்கும் உள்ள தொலை தூரம். சுபஹானல்லாஹ், பாவத்தை விட்டு ரொம்ப தூரம். பாவம் என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு இது தெரியாது, ஆனா நன்மையான கர்மம் அதை அலட்டிக் கொள்ளவும் மாட்டார்கள். என்னோட வாழ்க்கை நேர் மாற்றம் இருக்கு, என்னோட வாழ்க்கை நன்மையான கர்மங்களை செய்வதில் நாங்க மாஷா அல்லா அதை நிறுத்தி பார்த்தா அது சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் இத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறேன், நான் இத்தனை உம்ரா செஞ்சிருக்கிறேன், நான் இவ்வளவு ஜகாத்து கொடுத்திருக்கிறேன், நான் மாஷா அல்லாஹ் 40 வருஷமா விடாம தஹஜ்ஜத் தொழுகிறேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனா எத்தனை பேருக்கு சொல்லணும், நான் 40 வருஷமா கீபத்து பேச முடியாது, எத்தனை பேருக்கு சொல்லணும், நான் 40 வருஷமா இந்த கண்ணால பாவம் செஞ்சிருந்தது, எத்தனை பேருக்கு சொல்லலும், நான் கல்யாணம் முடிச்ச நாள் தொட்டு என் மனைவிக்கு இந்த கையால் அடிச்சில்லண்டு, என் 40 வருஷத்துடைய தஹஜ்ஜத்தை எனக்கு பேசேலும், என் மாஷா அல்லாஹ் ஒரு வருஷத்துக்கு 12 குரான் தமாம் செய்வேன், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுவேன், நான் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லாம இல்ல. நல்ல விடயம், நல்ல விடயம், குரான் ஓதுங்கோ, ஓத வேண்டும், குரான் தமாம் செய்ய வேண்டும். இதையும் பதிவு செய்கின்றேன், குரான்ல எங்கேயுமே சொல்லப்பட்டில்ல குரான மனப்பாடமாக்கும் கொண்டு சொல்லி, குரான்ல எங்கேயும் சொல்லப்பட்டில்ல குரான ஹத்தம் செய்யும் கொண்டு சொல்லி, ஆனா குரான் முழுக்க சொல்லுது குரான விளங்கும் கொண்டு சொல்லி, குரான விளங்குங்கோ, ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை ஓதி விளங்குங்கோ, என்ன குரான் சொல்லுது, என்னுடைய குரான் பேசுது, என்னுடைய குரான் கலைக்குது, எனக்கு குரான் ஆறுதல் சொல்லுது, எனக்கு குரான் ஆறுதல் சொல்லுது. ஆனா குரான ஓத சொல்லி குரான் சொல்லுது, ஆனா அல்லைலி வாத்ரா பன்னஹார், இரவையிலையும் ஓதுங்கோ பகல்லையும் ஓதுங்கோ குரான, குரான் ஓதுங்கோ மாஷா அல்லாஹ். ஒரு பெரிய ஒரு இமாம் ஒரு மெசேஜ் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், அவர் 16 வருஷமாக பாவிச்சிற காரை அவர் மாத்தணுமாம், அவரது வாகனத்தை அவர் மாத்துறதுக்கு விரும்புற ரீசேல் பண்றதுக்கு, பாவிச்சு போட்டு 16 வருஷம் பாவிச்சுட்டு அதை கொடுக்கறதுக்கு, அவர் எழுதக்குள்ள எழுதுற சொல்றார், என்ன தெரியுமா, இந்த குரா இந்த வாகனத்துள்ளுக்கு கிட்டத்தட்ட 160 மேற்பட்ட குரான தமாம் செஞ்சிருக்கிறேன், இந்த வாகனத்தை எப்படி கொடுக்கறது, டிராவலிங்ல நான் போகும் பொழுது வரும் பொழுதெல்லாம் குரான் ஓதி ஓதித்தான் அந்த வாகனத்தை டிரைவ் பண்ணுவேன், அந்த குரான் ஓதப்பட்ட வாகனம் அது, குரான் தமாம் செய்யப்பட்ட வாகனம். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் துணை புரிவானாக, உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக. நன்மைகளை சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வது போன்று பாவம் இல்லை என்று சொல்லி பெருமைப்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி வைப்பானாக. மூணு குகைவாசிகள், மூணு பேருடைய வரலாறு தெரியும், புகாரியில முஸ்லீம்ல பதிவான ஹதீஸ், ரியாது சாலிஹீன்ல இருக்குது, நாங்க படிக்கிறோம் வாசிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்குது, மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க, ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல வந்து குகையினுடைய கதவை மூடி விட்டது. மூணு பேரும் சொல்றாங்க, எங்களுக்கு எந்த விமோசனமும் கிடைக்க மாட்டாது, அல்லாட உதவியை தவிர வேற எதுவும் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது, அல்லாட உதவியை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு சவைவல் இருக்கிறது. எனவே நாங்க மூணு பேரும் துவா கேட்போம், நாங்க மூணு பேரும் தனித்தனிய துவா கேட்போம், என்னோட வாழ்க்கையில செஞ்ச நல்ல ஒரு கர்மத்தை சொல்லி, என்னோட வாழ்க்கையில செஞ்ச நல்ல ஒரு விடயத்தை சொல்லி. மூணு பேருடைய துஆவும் மூணு வகையான துஆ, மூணு பேருடைய துஆவும் மூணு வகையான துஆ. ஆனா அதுல யாருமே சொல்லல, நான் இத்தனை ஹஜ் செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், இத்தனை ரகாத்து தொழுதிருக்கிறேன், இத்தனை இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இபாதாத்துகளை பத்தி பேசல, ஃபர்துகளை பத்தி பேசவும் இல்லை. அதில் ஒருத்தர் பேசினாரு பஜாருடைய வாழ்க்கையை பத்தி, பஜார்ல பெட்டால பிசினஸ்ல எங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. இன்னும் ஒருத்தர் சொன்னாரு எங்க ஃபேமிலி லைஃப்ல நான் எப்படி இருந்தேன், பள்ளி உள்ள குடும்பத்தில் இந்த மிம்பர்ல நான் முஸ்லீமாக இருக்கிறது எனக்கு லேசி, என் வீட்டுக்குள்ள முஸ்லீமாக இருக்கிறது, என் சோசியல் லைஃப்ல முஸ்லீமாக இருக்கிறது. இரண்டாவதால் துவா கேட்டாரு அவருடைய வீட்டுக்குள்ள உள்ள வாழ்க்கையை வச்சு. மூணாவதால் துவா கேட்டாரு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ரகசியமான வாழ்க்கை, யாருக்கும் கிடையாது, தனிப்பட்ட வாழ்க்கை, எந்த சம்பந்தமும் யாருடைய இல்லை, அவருக்கு மட்டும் தெரியவது. ஒத்தர் சொன்னாரு எல்லாம் எனக்கு தொத்தர் வேலை செஞ்சாரு, லேபர், அவர் சம்பளம் வாங்காம போயிட்டாரு. நான் அவரோட நடந்து கொண்ட ஒரு முறையில அந்த ஹதீஸ் நீங்க படிக்க பேசு, அந்த அவரோட நான் ஒரு முறையில் நடந்து கொண்டேன், அவருக்கு சேவை ஒன்று செஞ்சிருக்கிறேன், எனக்கிட்ட சம்பளம் வாங்காம போனாரு, அந்த சம்பளத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்கி கையில கொடுத்துட்டேன், அது உனக்கு சந்தோஷமானதாக இருந்தா எனக்கு நீ உதவி செய்யு கேட்டாரு. எங்களை எத்தனை பேருக்கு அப்படி கேட்கணும், எத்தனை பேருக்கு சொல்லேனும், என்னோட எனக்கு இது வரைக்கும் ஒரு 50 பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க, வீட்டுல டிரைவராக, வீட்டுல ஹெல்பராக, எந்த கடையில சேல்ஸ்மேனாக, எந்த பிசினஸ்ல அசிஸ்டன்டாக, என்னோட இப்படி இப்படி பல வேலை செய்யறாங்க. அல்ஹம்துலில்லா, என்னோட போன எல்லாரும் எனக்கு துவா செய்றாங்க, என்னோட இருந்து போன எல்லாரும் எனக்காக வேண்டி துவா செய்றாங்க, நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்கிறேன். எந்த எத்தனை பேருக்கு சொல்லேனும் அப்படி சொல்லி துவா கேளுக்கும், அப்படி சொல்லி துவா கேளுக்கும். அல்லாஹ்வோட உதவி வர லேட்டாக மாட்டாது, உடனே வரும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதால் துவா கேட்டாரு ஒரு பக்கத்தில் மனைவி, இங்கள பிள்ளைகள், இங்கள பேரண்ட்ஸ், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எல்லாரும் சோதிக்கப்பட்ட ஏரியா. எந்த மனைவி எந்த புள்ளண்டு வந்தா எந்த தாயும் தகப்பனும் மூணாவது தான். அவர் சொன்னார் யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நிலைமையிலே என் ரொம்ப பாப்பா முதலாவது பார்த்தேன், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் எந்த தாய் தகப்பனும் முதலாவது பார்த்தேன், எந்த புள்ளைக்கு நான் செய்ய இல்லை, எந்த மனைவிக்கு நான் செய்ய இல்லை, முதலாவது பிரையாரிட்டி கொடுத்தது என் உண்மக்கும் பாப்பக்கும். இது மிம்பர்ல இருந்து எனக்கு சொல்றது ரொம்ப லேசி, உங்களுக்கு படிக்கிறது லேசி, யாருக்கு நடைமுறைப்படுத்தேனும் ஏண்டா இன்றைக்கு முஸ்லீம்களும் ஆயத்தமாகிட்டாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் எல்டர்ஸ் கொண்டு எல்டர்ஸ் ஹோம்ல போடுறதுக்கு, அவங்களோட மனைவி அவங்களோட புள்ள ஏசி ரூம்ல தூங்குறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் காக்கள் இருக்கிறாங்க, அவங்கள டேக்கியா பண்றதுக்கு மாஷால்லா எல்லா வகையான பிக்ஸ் டிபாசிட் நாங்க செஞ்சிட்டோம், ஆனா பேரண்ட்ஸ் கொண்டு எல்டர்ஸ் ஹோம்ல போட்டிக்கிறாங்க முஸ்லீம்கள். இப்ப நான் கேட்கிறேன் எத்தனை பேருக்கு அப்படி துவா கேட்கிறோம். மூணாவதால் துவா கேட்டாரு ஆச்சரியமான துவா, சொன்னாரு யா அல்லாஹ், நான் ஒரு மனிதன், என்னில பல வகையான ஆசைகளடி வைத்திருக்கிறாய், அது ஒரு பெண்ணின் மீது எனக்கு ஒரு மோகம் ஏற்பட்டுச்சு, அந்த பெண் அடையணும் உண்டு, இது யாருக்கும் தெரியாது என்று உள்ளத்தோடு உள்ள விஷயம், இது உனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அந்த பெண்ணை நாடோணம் அணுகோணம் என்று ஆசைப்பட்டேன், கிடைக்க இல்லை, அவள் எனக்கு வசப்படுத்தி தர இல்லை, அவள் எனக்கு பிளெக்சிபிளாக இருக்க இல்லை, ஆனா ஒரு நிர்பந்தம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஆப்பர்ச்சுனிட்டி இதான் ஹதீஸ், இதான் ஹதீஸ். இன்றைக்கு யாராலும் சொல்லேலும் உண்டா நான் இன்னும் வேர்ஜினாக இருக்கிறேன், இந்த கையால ஹராமாக்கப்பட்ட எதையுமே தொட்டில்லைன்னு நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் அது பெரிய பாக்கியம். ஆனாலும் அப்படி இருப்பதற்கு அடிப்படையான ஒரு காரணங்கள்ல ஒரு காரணம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதது, சந்தர்ப்பம் கிடைக்காதது. அவர் சொன்னார், யா அல்லாஹ் சந்தர்ப்பம் வசமா அமைஞ்சிச்சு, பணத்தை கொடுத்தேன், அவளுடைய அவளுக்கு நெருக்கமாகி விட்டேன், அவளோட நெருங்கி விட்டேன், எல்லாம் சரி, எந்த கேட்டலும் இல்லை, எந்த திரையும் இல்லை, நெருங்கி விட்டேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், மனிதா நீ அல்லாஹ்வை பயந்து கொண்டு சொன்னால், கொடுத்த பணத்தையும் எடுக்க இல்லையா அல்லாஹ், உன் அச்சத்தில் அப்படியே ஓடி வந்துட்டேன், இது உனக்கு விருப்பமானதாக இருந்தா உதவி செய்து துஆ கேட்டார். அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான், இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ரோமோட் பண்ணினாங்க, இதைத்தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிச்சாங்க, உருவாக்கினாங்க. வேல்யூஸ் பஜார்ல, வேல்யூஸ் ஃபேமிலி லைஃப்ல, வேல்யூஸ் அதாவது தனிப்பட்ட பர்சனல் லைஃப்ல, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக, அதற்குரிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இப்பொழுது பேசும் பொருளாக, முஸ்லீம் சமூகத்துடைய பேசும் பொருளாக மாறியிருப்பதே பலஸ்தீனுடைய மக்கள், இஸ்ரேலுடைய அடாவடித்தனம், அதற்காக வேண்டி பலரும் பல வகையான வகையில் தன்னுடைய ஆவன் ஆத்திரத்தையும் தன்னுடைய கவலைகளையும் தன்னுடைய துஆக்களையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மக்களை பாதுகாப்பானாக, அந்த அக்ஸாவை பாதுகாப்பானாக, அந்த மூணாவது இரண்டாவது திபிலாவை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல நல்லதார்கள் எல்லாம் பாதுகாப்பானாக, அங்கிருக்கக்கூடிய பச்சிலன் பாலர்கள் எல்லாம் பாதுகாப்பானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, உங்க எல்லாருடைய துஆக்கள்லையும் வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியாவில் பலஸ்தீனை பத்தியும் இஸ்ரேலை பத்தியும் அதனுடைய அடாவடித்தனத்தை பத்தியும் பேசுற அளவுக்காவது குறைஞ்சபட்சம் தனிப்பட்ட முறையில துஆவுல காலத்தை கழிப்போம். சும்மா ஒரு கல்குலேட் பண்ணி பாருங்க, இன்றைக்கு 24 மணித்தியாலத்தில் சோசியல் மீடியாவில் எத்தனை டாக்குமெண்ட் படிச்சேன், எத்தனை விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணினேன், எத்தனை விஷயத்தை அங்கங்க அனுப்பியிருக்கிறேன், எத்தனை குரூப்ல ஷேர் பண்ணினேன். நல்லபடியா அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஆத்திரத்தை ஷேர் பண்றீங்க, உங்களோட கவலை உங்களோட கன்சர்னை ஷேர் பண்றீங்க. ஆனா ஒன்று சொல்றேன், உதவி அல்லாவின் புறத்திலிருந்து மட்டும்தான் வரும். நான் நல்லா கேட்கணும், பதருடைய இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்திலே உதவி கேட்க இல்ல, தலைய வச்சாங்க பூமியில சுஜூதுல செஞ்சாங்க, ஒரே ஒரு துஆ ஓதினாங்க, ஒரே ஒரு துஆ, யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மத்திக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தரஃபத் ஐன். இது நபியுடைய துஆ, பதருடைய துஆ, இது பதருடைய துஆ. யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மத்திக அஸ்தகீஸ், யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய், அல்லாஹ் கௌஸ் எனக்கு உதவி செய், எனக்கு உதவி செய், என் நிலைமைகளை சீராக்கு, என் பக்கம் என்னை சாத்தி விடாதே, கண்மூடி துறக்கிற அளவுக்கு சாத்தி விடாதே, என்ன என்னால கண்ட்ரோல் பண்ணேலாதியா அல்லாஹ், என் நிலைமைகளை சீராக்கு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுடைய ஆயத்தம் வந்தான், பதிலுடைய ஆயத்தம் வந்தான். எனவே முஸ்லீம் சமூகம், அல்லாஹ் அந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் இரட்டமாக்கி வைப்பானாக, சிறார்களை பெண்களை வயோதிபர்களை அல்லாஹ் பாதுகாப்பாங்க. நிச்சயமாக வெற்றி அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசாங்கம் 1948 தொட்டு பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் இது. பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி எப்பொழுதெல்லாம் அநியாயங்கள் நடக்குமோ அட்டகாசங்கள் நடக்குமோ அதற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய எந்த அரசாங்கம் வந்தாலும், இந்த நாட்டில் எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கம் பலஸ்தீன் மக்களுடன் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த நாட்டினுடைய அரசாங்கம் சமீப காலத்தில் கூட பலஸ்தீனகத்துக்கு சார்பாக பேசினவர்கள், பலஸ்தீனக மக்களுடைய உரிமை போராட்டம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று ஆசீர்வதித்தவர்கள் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய நகர்வுகளை நகர்த்துவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, மூணாவது ஒரு தலையங்கம் நினைக்கிறேன், இது ஜும்மாவில் பேசப்பட வேண்டும் என்று சொல்லி பலராலும் வேண்டுகோள் பண்ணப்பட்ட ஒரு விடயம்தான். எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களுடைய முன்னோர்கள் எவைகளையெல்லாம் செய்துவிட்டு போனார்களோ அவைகளை எல்லாம் நாங்கள் இப்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், ஒரு பள்ளி வாசல் உட்கார்ந்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறோம், இது நாங்கள் கட்டின பள்ளி அல்ல, இந்த காணி நாங்க வகுப்பு செஞ்ச காணியும் அல்ல. இலங்கையில கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட பள்ளி வாசல் இருக்குண்டா, அந்த பள்ளியில தொழக்கூடியவங்க யாரும் அவங்க கட்டின பள்ளி அல்ல, யாரோ ஒருத்தர் கட்டி வச்ச பள்ளி, யாரோ ஒருத்தர் கட்டி வச்ச பள்ளி. இந்த நாட்டில் எங்களுக்கு எத்தனையோ ரைட்ஸ் இருக்குது, நல்லதாக புரிஞ்சு கொள்ளுங்கள். எங்களோட முன்னோர்கள் அல்ஹம்துலில்லா அவருடைய கபர்களை எல்லாம் பிரகாசமாக்கி வைப்பானாங்க, எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் நிம்மதியாக வாழ வேண்டும், அவருடைய ஐடென்டிட்டி அவருடைய கலாச்சாரத்தை பேணி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு உதாரணம் தான் பாடசாலைகளை மத அடிப்படையில் பிரித்து வைத்து விட்டார்கள். உலகத்தில் எங்கேயும் இல்லை, முஸ்லீம் பாடசாலை, தமிழ் பாடசாலை, சிங்கள பாடசாலை என்று பாடசாலைகள் பிரிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாடு இலங்கை மட்டும்தான். அரபு நாட்டுக்கு போனாலும் சரி, முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய வேறு நாடுகளுக்கு போனாலும் சரி, பாடசாலைகள் என்பது பிரிக்கப்பட்டில்லை, இங்க மட்டும். உலகத்தில் ஒரே ஒரு நாடு இஸ்லாம், ஸ்ரீலங்கா, இலங்கை திருநாடு. ரமலானுடைய காலத்தில் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு விடுமுறை, அது மலேசியாவிலேயும் இல்லை, பாகிஸ்தானிலேயும் இல்லை. இது இணைதல புரிஞ்சுக்கோங்க. இந்த ரைட்ஸ் எங்களுக்கு சும்மா கிடைக்க இல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க இதெல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, இதெல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய பாடசாலை 920 பாடசாலைகள் இருக்குது முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி அரசாங்கம் ஃபண்ட் பண்ணுது, அரசாங்கம் செலவழிக்குது, அது யாரோ ஒருத்தர் கட்டின டாக்ஸ் மணியால எங்களோட குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்குது, மாஷா அல்லாஹ். இதெல்லாம் சும்மா கிடைக்க இல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டில் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி திருமணம் முடிக்கணுமா? நீங்க கச்சேரிக்கு போக தேவையில்லை, நீங்க பப்ளிக்கு போய் தங்க ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, ரெஜிஸ்டர் பள்ளிக்கு வருவாரு. எத்தனை நாட்டில் இது சாத்தியமாகும்? இது எந்த ஊர்ல சாத்தியமாகும்? லீகல் வர்க் உங்களோட பள்ளியில நடக்குது. இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு பௌத்த சகோதரர் திருமணம் முடிச்சு நிக்காக அவருடைய டிவோர்ஸுக்கு போகணும்னா அவருக்கு 7 குறைஞ்சது தேவைப்படும். ஆனா எங்கட குடும்பத்தில் அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஒரு டிவோர்ஸ் வேணும்டா அது 4 செஞ்சு கொடுக்கணும். அதற்குரிய சட்ட யாப்பையும் ஒழுங்கு முறைகளையும் இது சும்மா உருவாக இல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு பேசிருக்கிறாங்க. இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன், அனந்தர சொத்து வாப்ப மௌத்தான் உடனே உம்ம மௌத்தான் உடனே உம்மோட சொத்தை பிரிச்சு கொள்றதுக்கு நாங்க வழக்கு பேசுறோம். நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன், சென்ற ரமபான்ல நான் ஒரு பள்ளி வாசல்ல நிக்க ஒரு பயான் செஞ்சேன் அனந்தர சொத்தை பத்தி. எனக்கு யாரும் தலையங்கம் கொடுக்க இல்ல, நானாகவே தலையங்கத்தை புரட்டி பயான் செஞ்சேன். அந்த பயான் முடிச்சதுக்கு பிறகு ஒரு சகோதரர் சொன்னார், என்ன தெரியுமா, 125 வெள்ளக்காரண்ட காலத்திலிருந்து அனந்தர சொத்துக்காக வேண்டி சொத்துக்களை பிரிச்சு கொள்றதுக்கு 4வது ஜெனரேஷன் சண்டை பிடிக்கிற ஊர் சொன்னாங்க. அனந்தர சொத்து இப்படித்தான் பிரிக்க வேண்டும் என்று குரான் சொல்லுது, இந்த நாட்டினுடைய லீகல், இந்த நாட்டினுடைய சட்டம் சொல்லுது. முஸ்லீம்களுக்கு விருப்பம் என்றா அவங்களோட குரான் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் உங்களோட சொத்துக்களை பிரித்துக் கொள்ள முடியும் என்று இந்த நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டிருக்கிறது. இது சும்மா யாரோ ஒரு மலக்கு வந்து எழுதிட்டு போகல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எழுதி வச்சாங்க. அல்ஹம்துலில்லா இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம், உங்களுக்கு என்ன இல்ல, பள்ளி வாசல் வேணுமா, மதரசாக்கள் வேணுமா, பாடசாலைகள் வேணுமா, மக்பராக்கள் வேணுமா, கபருஸ்தான். கொழும்பு முனிசிபல் ஜோனுக்கு மட்டும் 4 இருக்கிறது, 4 இல்ல 5 இருக்குது. தெஹிவல் அதுல வராது, முனிசிபல் தெஹிவல வராது, கொழும்பு முனிசிபல் உள்ளுக்கு. இது யாரு உருவாக்கினது? மாற்று மக்களை சார்ந்த மக்களுக்கு இருக்கிற மையவாடி எத்தனை? கொழும்புக்கு, கொழும்பு முனிசிபல் ஜோனுக்கு. எங்களோட முன்னோர்கள் அல்லாஹ்வுக்கு அருள் செய்வானாக, ரஹமத்து செய்வானாக, எங்களை வாழ வைத்து விட்டு போயிருக்கிறார்கள்.
நாங்கள் அறுவடை செஞ்சு கொண்டிருக்கின்றோம், நாங்கள் அறுவடை செஞ்சு கொண்டிருக்கின்றோம். தாருல் ஐதாம் 21வது நூற்றாண்டில் ஒருத்தர் மௌத்தாகி அவருடைய புள்ள யதீமானா, அந்த புள்ளையும் எங்கேயும் சீரழிய கூடாது, அந்த புள்ளையும் யதீம் ஹானாவுல வந்து வளரோணம் வாழணும் என்பதற்கு 1950 வாழ்ந்தவங்க அனாதை இல்லங்களை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த நாட்டில் என்ன இல்லை? இப்ப நாங்க என்ன தெரியுமா செய்யணும் அன்புக்குரியவர்களே? சில விடயங்கள் காலத்துக்கு ஏற்ப தேவைப்படுகிறது. ரீஹாபிலிட்டேஷன், குடுவில் போதை பொருள் மாட்டிக்கொண்டு எத்தனையோ பேர் லைஃப் அழிச்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்களை ரீஹாபிலிட்டேஷன் செய்யணும் என்றா அரசாங்கத்தில் ஏற்பாடு இருக்குது. ஆனா நீங்க அந்த குழந்தைய அங்க அனுப்பினா அவர் குடு இல்லாம வருவாரு, ஆனா ஈமானை இழந்து வருவாரு. ஏண்டா அங்க இருக்கிற யாரு தெரியுமா ட்ரெயினர், அங்க இருக்கிற அந்த கோச் பண்றவங்க அவங்க முஸ்லீம்கள் அல்ல, அவங்களோட ஃபேத் வேற, அவங்க மதம் மாத்திரத்துக்கு செய்யறது இல்ல, அவங்க மதம் மாத்த செய்யறது இல்ல, அவங்க கொடுக்கிற கோச்சிங் ட்ரைனிங் அவங்க பேசுறதெல்லாம் அவங்களோட மார்க்கத்தை பத்தி பேசுவாங்க. இப்ப கேட்கிறாங்க அரசாங்கம், எத்தனையோ முஸ்லீம்கள் வாராங்க, அவங்களோட மார்க்கம் அவங்களோட கலாச்சாரம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அவங்கள ரீஹாபிலிட்டேஷன் செய்வதற்கு ஒரு சென்டர் அமைச்சோணும் என்று சொன்னா அதுக்கு எத்தனை முஸ்லீம்கள்ட்ட ஐடியா இருக்குது? இதை யாருக்கு செய்யணும்? இதுக்கு யாரு ஃபண்ட் பண்றது? இதுக்கு யாரு காணி கொடுக்கிறது? அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, காதி இந்த நாட்டு 64 காதிமார் இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க பார்ப்போம், எந்த ஊர்ல இருக்குது, எந்த இடத்துல இருக்குது காதி நீதிமன்றம்? ஒவ்வொரு காதிட்ட கேளுங்க பார்ப்போம், உங்களோட காதி நீதிமன்றம் எங்கன்னு சொல்லி. எங்களோட பள்ளிக்கு பக்கத்தில் ஏன் எங்களுக்கு ஒரு காதி நீதிமன்றத்தை உருவாக்க முடியாது? எங்களோட காதி எங்களோடு இருக்கட்டுமே, எங்களோட காதி எங்களோடு இருக்கட்டுமே, எங்களோட பள்ளி வாசல் ஒரு கவுன்சிலிங் சென்டர் இருக்குது, அதை நாங்க செய்யறோமே. ஏண்டா எங்களோட ஊர்ல நாங்க எல்லாரும் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றோம், 8000 கல்யாணம் நடந்தா 2000 கல்யாணம் டிவோர்ஸ்ல போகுது. ஏன் போகுது டிவோர்ஸ்ல? காரணம் என்ன? அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, நாங்க நினைச்சோம் இது எங்களோட வீட்டுல இல்ல, நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு கவலைப்பட்டு வேறு இல்லை. மிக அன்பாக சொல்றேன், என்னோட முன்னோர்கள் எல்லாம் அருள் செய்வானாக, எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சாங்க, அதனால நாங்க அனுபவிச்சுக் கொண்டிருக்கிறோம். நான் அன்பாக சொல்றேன், எனவே இருக்கக்கூடிய வக்குவுகளை பாதுகாத்துக்கோங்க, அழிஞ்சு போகாம பாதுகாப்போம். நான் இன்னும் ஒன்றையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த காலத்துல பள்ளிய மட்டும் அவங்க கட்ட இல்ல, அந்த காலத்துல பள்ளிய மட்டும் அவங்க கட்ட இல்ல, பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள காணி பூமியை வாங்கி வச்சாங்க. ஏன்னா பள்ளியில சகன் பிடிக்க கூடாது, பள்ளியில உண்டியல் வைக்க கூடாது, பள்ளியில வசூல் பண்ணக்கூடாது, பள்ளிவாசலுடைய எல்லா தேவைகளும் சுயமாக அது ஃபங்க்ஷன் ஆக வேண்டும். கொஞ்சம் தேடி பாருங்க பார்ப்போம், எத்தனை பள்ளிக்கு எவ்வளவு காணி பூமிக்கு. எனக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு பள்ளிவாசல்ல பள்ளிவாசலுக்கு அந்த பள்ளிவாசலை கட்டினவங்க முன்னோர்கள் ஒரு காணிய வகு பண்ணிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அவங்க எதுக்கு வக்கு பண்ணிருக்கிறாங்கண்டா, அந்த பள்ளிவாசல்ல ஊதியம் செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு இதுல வரக்கூடிய வருமானம் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும். ஆனா இன்றைக்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனா பள்ளிட்டு இல்ல. இன்னைக்கு அந்த அந்த ப்ராப்பர்ட்டிய ஒழுங்காக நீங்க மேனேஜ் பண்ணினா அதுக்கு கிட்டத்தட்ட வரக்கூடிய வருமானம் இருக்குது, அது 1 மில்லியனுக்கு மேல. 1 மில்லியனுக்கு மேல பள்ளிக்கு வருமானம் வந்தா பள்ளியில் உள்ள இமாமுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். எங்கட முன்னோர்கள் அதையும் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க, அதையும் செஞ்சிருக்கிறாங்க. பள்ளியில் உள்ள இமாமுக்கு சகன் பிடிக்க வானம், சகன் பிடிக்க வானம், சம்பளத்தை குடுங்கோ, நிறைய குடுங்க, கை நிறைய குடுங்கோ. எப்படி கொடுக்கணும்? அது இப்படித்தான் செய்யணும். என்னோட முன்னோர்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாங்க, இன்றைக்கு அந்த வக்குடைய சொத்துக்கள் எங்க? வக்குடைய சொத்துங்க, மதரசாட்சியுடைய சொத்துக்கள் எப்படி இருக்குண்டா, ஒத்தருக்கு கூலிக்கு கொடுத்தோம், அவர் இன்னமத்தருக்கு கூலி கொடுத்தாரு, அவர் இன்னமத்தருக்கு கூலி கொடுத்து, சுபஹானல்லாஹ், கடைசியாக பார்த்த 5வது ஆள் கூலி கட்டுறாரு 4 லட்சம் ரூபாய், மதரசாவுக்கு போயிட்டு சேருது 15,000 ரூபாய். நான் கேட்கிற நீங்க தின்றது சோறா நெருப்பா? நீங்க தின்றது சோறா நெருப்பா? உங்களோட பிள்ளைக்கு தின்ன கொடுக்கறது என்ன? மதரசாவுடைய ப்ராப்பர்ட்டி, பள்ளிவாசல் ப்ராப்பர்ட்டி எடுத்தவரு 15 ரூபாய் கொடுக்கிறாரு. அவர் கை மாறி, அவர் கை மாறி, அவருடைய கை மாறி, அதுல 3 பேர் கபருக்கு போயிட்டாங்க. அவங்களோட வீட்டுக்கு சொத்து சம்பளம் எது போகுது? கூலி போகுது. மிக இரக்கமாக சொல்றேன், மிக அன்பாக சொல்றேன், மிக பணிவாக சொல்றேன், வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாத்து போங்க. வக்ஃபுடைய சொத்தை பாதுகாக்கணும், சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக நீ பாடுபடுங்க. இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இந்த விடயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும். பள்ளிவாசலுடைய இமாம்கள், பள்ளிவாசலுடைய இமாம்கள் கண்ணியமானவர்கள், சங்கையானவர்கள், மேலானவர்கள். அவங்கத்தான் எங்களோட மாப்பட ஜனாதாவை தொழில் வைக்கோடும், உங்களோட ஜனாதாவை தொழில் வைக்கோடும், உங்களோட பிள்ளைக்கு அவங்கத்தான் பேரு வைக்கோடும், அவங்கள கண்ணியமாக வைக்கோணும். அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, என்னோட பள்ளிவாசல் உள்ள இமாம்கள் இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல இருக்கிற ஃபாதர் மாதிரி இல்லைன்னு. ஃபாதர் மாதிரி இல்ல, அவங்களுக்கு எல்லாம் நல்லாக பேச தெரியும், அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு விஸ்டம் இருக்குது, அவங்க மீடியாவுக்கு முன்னால வந்து பேசுவாங்க, இப்படி எல்லாம் பேசுவாங்க, என்னோட மக்கள் பேசுவாங்க. நான் கேட்கிறேன், அந்த சமூகம் அவங்களோட உளமாக்களை உருவாக்குறதுக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்குது? 1952 இருந்து அவங்கள்ட்ட யூனிவர்சிட்டி இருக்குது. ஏன் பள்ளியில் உள்ள இமாம் ட்ரெயின் பண்ணப்பட வேண்டும், பள்ளியில் உள்ள இமாம் உருவாக்கப்பட வேண்டும், பள்ளியில் உள்ள இமாம் வளர்க்கப்பட வேண்டும், பள்ளியில் உள்ள இமாமுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அவரை சமூக பிரச்சனைகளை பத்தியும் சமூகத்தை பத்தியும். இன்றைக்கு என்ன நாள்? இன்றைக்கு பலஸ்தீன்டா என்ன? அதுல பிரச்சனை என்ன? அதுக்கு என்ன இமாம் என்ன சொல்லணும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக இறக்கமாக யாரையும் குறை சொல்றது நோக்கமல்ல, ஒரே ஒரு கருத்துல சொல்லுகின்றேன், இந்த நிலை நீடிக்கும் என்றால் எங்களுடைய யூத்துக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். நீங்க நாளை காலை இந்த பள்ளிக்கு சுபகத்தில் வாங்க பார்ப்போம், இங்கத்தான் நானும் சுபகம் சொல்கிறேன், எந்த பிள்ளைகளும் இங்கதான் சுபகம் சொல்கிறாங்க. கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பாருங்க பார்ப்போம், 25 வயசுக்கு கீழே உள்ள எத்தனை பேர் பள்ளிக்கு வராங்க? 25 வயசுக்கு கீழே உள்ள எத்தனை பேர் பள்ளிக்கு வராங்க? என்ன பெர்சன்டேஜ்? பள்ளியில் உள்ள சப்புகளை பார்த்து பெருமைப்பட வானம். நான் முழு சப்புல தொழுகிறேன், அல்ஹம்துலில்லா. ஏந்த கடைக்கு ஏந்த மகன் வாரிசுண்டா, ஏந்த முன் சப்புக்கு ஏந்த மகன் வாரிசாக மாறணும். ஏந்த முன் சப்புக்கு ஏந்த மகன் வாரிஸ், அல்ஹம்துலில்லா. பள்ளிக்கு வர மக்களை பார்த்து பெருமைப்பட வானம். நான் சொல்லுவேன், எல்லாம் ஓபிஏ மாதிரி, பழைய மாணவர் சங்கம் மாதிரி. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு வருத்தத்தில் பேசுகின்றேன். ஏதிசம் மக்களுக்கு மத்தியில் பரவிக்கொண்டிருக்குது. மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் கேட்கிறாங்க, எதுக்கு வணங்கோணும்? அல்லாவுக்கு என்ன நியதி இதில் இருக்கு, தேவை இருக்குது? இது முஸ்லீம்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாக மாறிவிட்டது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வக்ஃபுடைய சொத்துல யாரும் விளையாடாதீர்கள், பள்ளி சொத்துல யாரும் விளையாடாதீர்கள். பள்ளி சொத்துக்களை சரியாக பராமரியுங்கள். பள்ளி சொத்துல அது சண்டை பிடிக்க இடம் அல்ல, அது டெவலப் பண்ணப்பட வேண்டிய இடம். பள்ளி வாசல் என்பது மனித வளத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய இடம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரசியல் படித்தது யூனிவர்சிட்டிக்கு போய் தள்ள, பள்ளி வாசல்ல, பள்ளி வாசல்ல. அவங்கள்ட்ட இருந்த நாலேஜ் அரசியல், எப்படி ஆட்சி செய்யணும், எப்படி டிப்ளமேட்டிக்ஸ் என்ன, எப்படி பிற நாட்டு மக்களுடைய கதைக்கு ஒரு சுபகானம்மா, உமருடைய பாலிடிக்ஸ் அது வேற. கிதாபுகளை பிரித்து பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. உஸ்மான் ரலி அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பிசினஸ் செஞ்சாரு. எப்படி தெரியுமா பிசினஸ் பண்ணினாரு? டாக்ஸ் பே பண்ணினாரு. ஃபார்மல் பிசினஸ் இன்ஃபார்மல்ல இருந்து ஃபார்மலுக்கு அவரோட பிசினஸ் மாத்தினாரு. நான் இந்த நாட்டில் பெருமைப்பட வேண்டும், அல்ஹம்துலில்லா. நான் ஒரு கள்ள கடத்தல் காரணம் இல்ல, நான் ஒரு டாக்ஸ் பேயர். அப்படி பெருமைப்பட வேண்டும். நாங்க ஸ்மக்லிங் பண்றதும், நாங்க கள்ளக்கடத்தல் செய்யறதும், மீடியாவில் குறுக்கார் வாரதும், இது முஸ்லீம்களுக்கு கலகம் இல்ல. நான் நீங்க செய்றீங்க சொல்ல வரவும் இல்லை. நான் கட்டாயம் சொல்லுவேன், ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த நாட்டில் நாட்டுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் பொருளாதார கண்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடியவனாக மாறணும். இதெல்லாம் மாறினாத்தான் நாங்கள் இழந்த கண்ணியத்தை மீண்டும் எங்களுக்கு பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தருவானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லுகின்றேன், தெஹிவலையில் நாங்கள் எல்லாரும் வாழ்ற தெஹிவலையில் தான். இதில் அநேகமானவர்களுடைய மக்பராவது இங்க தான் இருக்கு. இன்ஷாஅல்லாஹ் தெஹிவலை முன்சிபல் லிமிட்டுக்கு வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட வேணும்டா முன்சிபல்ல கொண்டு போய் ஒரு மேயரை முஸ்லீம்களுக்கு உட்கார வைக்கலாம். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஜனத்தொகை இருக்கு. ஒரு மேயரை முஸ்லீம் மேயரா மாத்திடும். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஜனத்தொகை இருக்கு. அபார்ட்மெண்ட் மக்கள் உயர்ந்து கொண்டே போகுது, மக்கள் குடியேறிக்கொண்டே போறாங்க. கடந்த 5 வருஷம் 6 வருஷ காலத்துக்கு இந்த பள்ளியை சுத்தி எத்தனை அபார்ட்மெண்ட் வந்திருக்குது. இந்த அபார்ட்மெண்ட் எல்லாத்திலே வாழ்றவங்க அதிகமானவங்க 90% மேல முஸ்லீம் தான் வாழ்றாங்க. எல்லா வீட்லயும் ஒவ்வொரு புள்ள, 4 புள்ள, 2 புள்ள இருக்குது. நான் கேட்கிறேன், தெஹிவலை உள்ளுக்கு மக்பரா இருக்குது அல்ஹம்துலில்லா, தெஹிவலை உள்ளுக்கு 17 ஜும்மா பள்ளி இருக்குது அல்ஹம்துலில்லா, தெஹிவலை உள்ளுக்கு லேடிஸ் மதரசா இருக்குது அல்ஹம்துலில்லா, தெஹிவலை உள்ளுக்கு அரபு மதரசா இருக்குது அல்ஹம்துலில்லா. நான் கேட்கிறேன், இந்த தெஹிவலை உள்ளுக்கு எத்தனை பாடசாலை இருக்குது, எத்தனை பாடசாலை இருக்குது, இதுக்கு யாரு பொறுப்பு? பொறுப்போட சொல்றேன், நானும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு, நானும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு. இன்னும் ஒருத்தருக்கு இந்த போல பாஸ் பண்ணி போட்டு எங்களுக்கு நிம்மதியாக வாழேன் அது. நீங்க விரும்பினோ விரும்பலையோ, பாடசாலை கல்வி தேவையோ தேவையில்லையோ என்று சொன்னாலும் கூட உங்களோட புள்ள பாடசாலைக்கு பைத்து ஆ பா தா படிப்பது போன்று ஆனா ஆவண்ணா படிக்கத்தான் போகுது, லாங்குவேஜ் படிக்கத்தான் போகுது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பாடசாலைகளுக்கு யாரு பகுப் செய்யறது, யாரு முன்னுக்கு வாரது? இது ஒரு வகுப்பாருடைய பொறுப்பல்ல. அனைவருமாக சேர்ந்து அடுத்த ஜெனரேஷன், புறக்க இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த தெஹிவலையில ஒரு பாடசாலை வேணும். இன்னும் ஒன்று அன்பா சொல்றேன், நாங்க ஒரு விடயத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றோம், அது எனக்கு தெரியும். அது இந்த மிம்பரிலிருந்து சொல்லுவது சரியில்லை, அது அல்லாஹ் கபூல் செய்யக்கூடாது. ஆனாலும் யதார்த்தத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது என்ன தெரியுமா? நாங்கள் ஒன்றுல ஒன்றுபட்டிருக்கின்றோம், ஒன்றுபட மாட்டோம் என்பது ஒன்றுபட்டிருக்கின்றோம். We are united on one thing. We are never ever going to united. நாங்கள் ஒன்று சேர மாட்டோம் என்றத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றோம். அன்பாக சொல்றேன், கலஞ்சி வீசிட்டு வாங்கோ, இதெல்லாம் ஓரமாக்கிட்டு வாங்கோ. ஒரு பிளாட்ஃபார்ம், காமன் பிளாட்ஃபார்ம். நாங்க எங்களோட ஊருக்கு ஒரு பாடசாலை வேணும். அது 14 பேச்சில் அல்ல, அது ஒரு 500 பேச்சில் தேவை. எல்லாம் வேணும். ஏன் அன்புக்குரியவர்களை செய்யலதா? எங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டுடைய சைஸ் என்ன, பொறுமதி என்ன, என்ன 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 ருபீஸ் என்ன விலை என்ன? எங்களோட ஊட்ட தாஜ்மஹாலா மாத்த வானம். இவர் வாழ்ந்த ஊடு தாஜ்மஹால் இப்பே இருக்குது. ஒரு மௌத்தாகி போன ஒரு பெண்ணுக்கு கட்டப்பட்ட மக்பரா. இந்த கதை உலக அதிசயமாக மாறிவிட்டது. அதே மாதிரி தான் எங்களோட வீடுகளும் தாஜ்மஹாலா தான் இருக்குது. எந்த பிரயோசனமும் இல்லை. அன்பாக சொல்லுகின்றேன், வக்குப்புகள் செய்யுங்கோ, வக்குப்புகளை உருவாக்குங்கோ. இந்த ஊர்ல, இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுடைய ஈமானுக்கு நாங்கள் பொறுப்பு, அந்த குழந்தை ஈமானுக்கு பொறுப்பு. அல்லாஹ் அருள் செய்வானாக, பாதுகாப்பு செய்வானாக. இந்த விடயத்தை அமானிதமாக எத்தி வைத்து விட்டேன். எத்தி வைப்பதை தவிர எனக்கு எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இந்த பொறுப்பு உங்களுக்கு தரப்பட்டு விட்டது. இந்த பொறுப்பை எடுத்து அதிகாரமுடையவங்க, பொறுப்புடையவங்க, இங்க இருக்கக்கூடிய உளமாக்கள், இங்க இருக்கக்கூடிய பாடசாலை நிர்வாகம் என்று அனைவரையும் சொல்லுகின்றேன். அனைவருமாக சேர்ந்து அடுத்த நூற்றாண்டுல பிறக்க இருக்கின்ற பிள்ளையினுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும் என்ற ஒவ்வொருத்தரும் கருத்தில் கொண்டு செயல்படுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து அருள்வாயாக. நாங்க பாவிகள் யா அல்லாஹ், எங்களோட பாவங்களுக்கு சாட்சிகள் சாட்சியங்கள் எதுவுமே தேவையில்லை. குற்றத்தை ஏற்றுக்கொண்ட குற்றவாளிகள் யா அல்லாஹ், இதோ ஒன்பக்கம் கையெழுந்திருக்கிறோம் யா அல்லாஹ். பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்த, பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக யா அல்லாஹ். பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயாக, பாவத்தை கசப்பாக்கி வைப்பாயாக, நன்மையான கர்மங்களை லேசாக்கி வைப்பாயாக, நன்மையான கர்மங்களை மீது ஆர்வத்தில் சீவாக்குவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக, மன்னரைகளை சுமத்தி பூங்காக்கள் ஆக்கி வைப்பாயாக, குழந்தைகளை கொண்டு கண்குள் குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சி நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.